நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய 2 குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூரிடைக்காடற் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. நாங்கள் இன்றைய சத்சங்கத்தை விநாயகர் அகவல் என்று சொல்லப்படும் ஒரு நூலிலிருந்து, யோகத்திற்குரிய நூலிலிருந்து ஆரம்பிப்போம் என்று நினைத்திருக்கின்றேன். தகவல்களை சாதகர்களுக்கு கொண்டு வருவோம் என்று. இந்த விநாயகர் அகவல் என்ற நூல் ஔவையாரால் எழுதப்பட்டது. ஔவை இந்த உலகத்தில் 3 முறை தோற்றமெடுத்தா என்று சொல்லப்படுகின்றது. அதில் ஒரு தோற்றமெடுத்த போது அவை அந்த ஔவையை யோகினி ஔவையார் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த தோற்றத்தின் போது ஔவை அருளிய நூல்தான் விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவல் என்பது சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற முறைப்படி இதை ஒரு தோத்திர நூலாகவும் சாஸ்திர நூலாகவும் அமைந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 2 நிலையிலும் இந்த நூலை படிக்கலாம். தோத்திர நிலையிலும் படிக்கலாம், சாஸ்திர நிலையிலும் படிக்கலாம். ஆனால் எங்களுக்கு மிகவும் உகந்த நிலை சாஸ்திர நிலையில் இந்த நூலை பார்ப்பது. இந்த நூல் முழுக்க முழுக்க யோகத்தை பற்றியது, அதாவது குண்டலினி யோகத்தை பற்றியது ஆக அமைந்துள்ளது இந்த பாடல்கள் இந்த விநாயகர் அகவலில். இதை யோகியார் அவர்கள் எங்களுடைய குரு தன்னுடைய ஹத யோகா புத்தகத்தில் இந்த விநாயகர் அகவலை பதிவு செய்துள்ளார். இந்த பாடலை 72 வரிகளை கொண்ட பாடலை பதிவு செய்திருக்கின்றார். அவர் பதிவு செய்தது நிச்சயமாக இது யோகத்துக்கு உகந்த பாடல், இது யோக பயிற்சிக்கு சாதனைக்கு தேவையான பாடல் என்ற முறையால் தான் நிச்சயமாக அதை பதிவு செய்திருப்பார் என்பது என்னுடைய ஊகம். அவர் இந்த நூலை கிரியா கத யோகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். ஆனால் யோகியார் இந்த நூலை கிரியா கத யோகா புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். விநாயகர் அகவல் என்ற பாடல்களை 72 வசனங்களை கொண்ட பாடல்களை. இது நிச்சயமாக கிரியா சாதகர்களுக்கு உதவ வேண்டும் என்ற முறையில்தான் பிரசுரித்திருப்பார் என்பது என்னுடைய ஊகம். இந்த பாடலை முழுமையாக இந்த பாடலுக்குரிய விளக்கம் தெரியாவிட்டாலும் இந்த ஔவை யோகினி ஔவை எழுதின இந்த விநாயக அகவலை என்ன சொல்லப்படுகின்றது என்றால், உங்களுக்கு விளக்கம் தெரியாது விட்டாலும் இந்த பாடலை கிரியா சாதகர்களாக அதாவது யோக முறையில் இருப்பவர்கள் இந்த பாடலை பாடியோ அல்லது இந்த பாடல் வரிகளையோ வாசித்து கொண்டு வரும்போது அவர்களுடைய உள்ளுணர்வில் இந்த பாடலில் சொல்லப்பட்ட குண்டலினி பிராணயாமத்தை மையமாக எழுதப்பட்ட பாடல் வரிகள் அவர்களுடைய சாதனைக்கு ஊக்கமாக இருக்கும் என்பது ஒரு கருத்து. ஆகவே நீங்கள் இந்த பாடல்களை நான் உங்களுக்கு அடுத்த முறை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போட்டு விடுகின்றேன். முடியுமான நேரங்களில் நீங்கள் அதை படியுங்கள். அதை படித்து கொண்டு வர உங்களுடைய உள்ளுணர்வில் சத்குரு கிரியா பாபாஜியின் அருளால் இந்த பாடலுக்குரிய விளக்கங்கள் தெரிய வரும். அது மாத்திரமல்ல, இந்த பாடல்களில் எவ்வளவு தூரம் இந்த கிரியா யோகம் அமைந்திருக்கென்பதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சாதனை பயிற்சியின் நிலையை பொறுத்தவரையில் அறிந்து கொண்டு போவீர்கள். இந்த பாடல்களை ஔவை யோகினி ஔவை அவர்கள் விநாயகரை முன்வைத்து எழுதியிருக்கின்றார்கள். அதால் தான் இந்த பாடல்கள் தொகுப்புக்கு விநாயகர் அகவல் என்று சொல்லப்படுகின்றது. விநாயகர் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அவர் முழு மூலக்கடவுள் என்று சொல்லுவோம். அதைவிட இன்னொரு வழியிலும் கிரியா யோகத்தில் சொல்லுவோம், மூலாதாரத்துக்குரிய கடவுள், அதாவது மூலத்தில் இருக்கும் ஆதாரத்துக்குரிய கடவுள் விநாயக கடவுள். அவரை மையமாக வைத்துத்தான் இந்த விநாயகர் அகவல் என்ற பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது ஔவை யோகினி ஔவையார். இந்த யோகினி ஔவை என்று சொன்னேன், ஔவையாரை பற்றி நீங்கள் மனதில் குழப்பப்பட வேண்டாம். ஔவையார் மூன்று முறை அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது நூல்களில். அதில் ஒரு பிறப்பில்தான் யோகினி ஔவையாக இருந்து இந்த விநாயகர் அகவலை பாடினது என்பது குறிப்பு. மற்றது எல்லோருக்கும் தெரிந்தது, ஔவை பிராட்டி முருகனிடம் முருகனோடு கூட பல முதிர் சோலையில் சுட்ட படம் வேணுமா சுடாத படம் வேணுமா என்று நாவல் பழத்துடன் சேர்ந்த ஒரு கதையும் உண்டு. அதைவிட வேறு சரித்திரங்களும் ஔவையை பற்றி உண்டு. ஆனால் அவர் எந்தெந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது. இருப்பினும் அவர் மூன்று முறை இந்த உலகத்தில் தோன்றியிருக்கின்றார்கள் என்பது கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர் விநாயகரை அடிப்படையாக வைத்து இந்த விநாயகர் அகவலை என்ற பாடல்களை எழுதியிருக்கின்றார் என்றபடியால் விநாயகருக்கு ரெண்டு சிறப்பம்சம் இருக்கின்றது. ஒன்று, அவர் மூலாதார கடவுள். மற்றது, எந்த வேலையை துவங்கினாலும் இந்த உலகத்தில் வேதாந்த முறைப்படி விநாயகரை முன்வைத்துத்தான் தொடங்குவார்கள். அதை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் போதும் பார்த்திருக்கின்றோம். பிள்ளையார் சுழி போட்டு தொடங்க வேண்டும் என்று எங்களுடைய பாட புத்தகத்தில் கூட நாங்கள் அந்த சுழியை போட்டுத்தான் தொடங்குவோம். ஆகவே அந்தளவுக்கு மிகவும் சிறப்பானவர் விநாயகர். அவருடைய சிறப்பு பாடலுடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இது பிள்ளையார் சுழி பிள்ளையார் வழிபாட்டுடன் இந்த விநாயகர் அகவலை தொடங்குவதற்கு முற்பாடலாக உங்களுக்கு பாடினேன். இனி இந்த இன்னொரு விடயமும் பிள்ளையார் விநாயகரை வைத்து இருக்கின்றது, ஔவை பாட்டியுடன் சம்பந்தப்பட்டது. அது என்னவென்றால், இந்த உலகிற்கு வேத ஆகமங்களை இறைவன் சிவன் கொடுத்திருக்கின்றார், பல ஞானிகள் மூலமாக கொடுத்திருக்கின்றார். இந்த வேத ஆகமங்கள் உலகிற்கு கிடைத்திருக்கின்றன. அதில் இன்னொரு பாடலும் இருக்கின்றது, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த பாடலை நீங்கள் ஊர்ந்து கவனிப்பவர்களாக இருந்தால், இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை என்று சொல்லப்படுவது நாங்கள் இந்த காலத்தில் எங்களுடைய உலகியலில் பாயாசம் என்று சொல்லுகின்றோம். அப்படியான ஒரு விடயத்தை இந்த நான்கு பொருட்களுடன் கலந்து விநாயகருக்கு தருவதாகவும் அதற்கு பதிலாக மூன்று தமிழ்களையும் சொல்லித்தார் என்று கேட்கப்படுகின்றது இந்த பாடலில். இது விநாயகருக்குரிய ஒரு சிறப்பு. நாங்கள் இப்போது எங்களுடைய விநாயகர் அவர்களுக்கு வருவோமாக இருந்தால், இந்த நாங்கள் எங்களுடைய புறப்பை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்பதற்காகவே இந்த விநாயகர் அகவல் தொகுக்கப்பட்டு இருக்கின்றது என்பது சான்று. அது என்னவென்றால், நாங்கள் இந்த உலகிற்கு உருவமற்ற நிலையிலிருந்து வந்தோம், அதாவது சூட்சும உடம்பிலிருந்து வந்தோம். இந்த உலகிற்கு வரும்போது தூள உடம்புடன் வருகின்றோம். இந்த உலகிலிருந்து போகும்போது எங்களுடைய தூள உடம்பை தள்ளிவிட்டு மீண்டும் சூட்சும உடம்பாக போகின்றோம். இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். இந்த வாழ்வை நாங்கள் வாழும் போது எங்களுடைய வினைகளை போக்குவதற்காக சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி நாங்கள் மாயா சக்தியால் இறைவனால் தரப்பட்ட தனு கரண புவன போகங்களை வைத்து எங்களுடைய தீவினைகள் நல்வினைகள் வினைகளை மெதுவாக அகற்றி ஏதோ ஒரு பிறப்பில் மீண்டும் உருவமற்ற நிலையான சூட்சும நிலையில் இறைவனை அடைகின்றோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழும்போது, தூள உடம்பு வாழ்க்கையில் வாழும்போது என்ன மாதிரியாக நாங்கள் வாழ்ந்தோமென்றால், இந்த தூள உடம்பை விட்டு மீண்டும் சூட்சும உடம்புக்கு செல்லலாம். அந்த சூட்சும உடம்புக்கு செல்லும் போது எங்களுடைய கடைசி பிறப்பில் நாங்கள் அந்த நிலையை அணுகும் போது நாங்கள் முழுமையாக இறைவனடியை எய்தலாம் என்பதுதான் கருத்து. அப்போது இந்த தூள உடம்பில் இருக்கும் போது நாங்கள் என்ன மாதிரி இறைவனை அடையலாம் என்பதை சொல்லுவதுதான் இந்த விநாயகர் அகவல். அது முக்கியமாக இதில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால், குண்டலினி சக்தி, அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை ஆறு ஆதாரங்கள் மூலமாக மேலெழுப்பி சகசார சக்கரத்தில் இருக்கும் சிவனுடன் இணைத்தால் எங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கின்றது என்பது கருத்து. அதுதான் எங்களுடைய கிரியா யோகத்தின் முழுமையான விளக்கமும் கிரியா யோகமும் ஆகும். ஆகவே இந்த கிரியா யோகம் பழகுபவர்கள் இந்த விநாயகர் அகவல் என்ற பாடல்களை உங்களுடைய சாதனையில் நேரம் கிடைக்கும் போது படிப்பீர்களாக இருந்தால், சொல்லுவீர்களாக இருந்தால், உங்களுடைய சாதனையின் நிலையை வைத்து உங்களுக்குரிய அதுக்குரிய விளக்கங்கள் மெது மெதுவாக உங்களுடைய உள்ளுணர்விலேயே வரத் தொடங்கும் என்பது சான்று. அதை வாசித்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு பல விடயங்கள் அதிலிருந்து தென்படும் என்பது விநாயகர் அகவலிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கிரியா யோக முறைப்படி நீங்கள் இந்த சாதனையை செய்யும் போது கிரியா யோகத்திலும் மூலமானது குண்டலினி பிராணயாமம். ஆகவே இந்த கிரியா யோகத்துக்கும் விநாயகர் அகவலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டென்பது இங்கு பறைசாற்று. ஆதலால்தான் எங்களுடைய குருநாதராகிய யோகி ராமையா அவர்கள் இந்த விநாயகர் அகவலை அவருடைய கதை யோகா புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அதை பிராணயாமம் செய்ய வேண்டும், அதாவது நாங்கள் அதை சொல்ல வேண்டும், பாட வேண்டும் நேரம் இருக்கும் போது. அதால் உங்களுடைய சாதனை நிச்சயமாக மேலே வரும். இன்னொரு விஷயமும் இந்த விநாயகர் அகவலில் சொல்லப்படுகின்றது, அதாவது நாங்கள் மனிதர்களை பார்க்கும் போது முகத்தை பார்த்து மனிதர்களை கீழே பார்க்க வேண்டும், ஆனால் இறைவனை பார்க்கும் போது திருவடியை பார்த்து மேல் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதும் இந்த விநாயகர் அகவலில் ஔவை பிராட்டியால் சொல்லப்படுகின்றது. மற்றது, இந்த நிலையில் யோகம் மூலம் இந்த மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை ஆறு ஆதாரங்கள் ஊடாக சகசார தலத்துக்கு கொண்டு செல்வதுதான் இந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் கொழுந்து விட்டு எரிகின்றது என்று விநாயகர் அகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை எப்பவும் நாங்கள் அக்கினி என்றுதான் சொல்லுவோம். இந்த கொழுந்து விட்டெறியும் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை இந்த ஆறு ஆதாரங்களுக்குள்ளால் மேலேற்றி சகசாரத்தில் சேர்ப்பதை குறிப்பதுதான் இந்த விநாயகர் அகவல் சாஸ்திர முறையில் எழுதப்பட்ட விடயம். இந்த விநாயகர் அகவலில் 72 வரிகள் கொண்ட பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களில் முதலாவது 15 வரிகளும் விநாயகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, அதாவது விநாயக கடவுளின் உருவத்தை பற்றியும் அந்த உருவ அமைப்பை பற்றியும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் எங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்னென்றால், விநாயகர் என்பது எங்களுடைய மூலாதார கடவுள். அது மாத்திரமல்ல, அவருடைய அங்கங்களில் அவருடைய வயிற்றை பூமிக்கு உபமானமாக சொல்லுகின்றார்கள். பிள்ளையாருடைய வயிறு பூமியாக கருதப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அவருக்கு 5 கரங்கள் இருக்கின்றது என்றும் அந்த 5 கரங்களும் 5 ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதைவிட அவருடைய கண்கள் சூரியன் சந்திரன் என்று சொல்லப்படுகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் அறிய வேண்டுமென்றால், விநாயகர் அகவலில் என்ன சொல்லப்படுகின்றது என்று அவருடைய உடலை அறிய வேண்டுமென்றால், எங்களை நாங்கள் பூமிக்கு வெளியால் நிற்குமாறு நிற்கின்றோம் என்ற மாதிரி எங்களை உருவகித்து அந்த நிலையிலிருந்து இந்த ஆகாயத்தையோ சூரிய சந்திரனையோ அல்லது பூமியையோ பார்க்கும்போது அதில் விநாயகரின் வடிவம் தெரியும் என்று இந்த அவ்வப்பிராட்டியின் விநாயகர் அகவலில் இந்த பாடல் மூலமாக சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அவர் இந்த அவரை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிவதாகவும் சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக எங்களுக்கு அது தெரியும், அதை ஓரா என்று சொல்லுவோம். அதாவது ஞானிமார்களுக்கும் இறைவன்மார்களுக்கும் இந்த ஒளிவட்டம் அவர்கள் பின்னால் தென்படும் என்பது யோகத்தில் எங்களுக்கு தெரிந்த விடயம். ஆகவே அவருடைய உடலை பற்றி முதல் 15 பாடல் வரிகள் சொல்லப்படுகின்றது. அந்த பாடலை நாங்கள் இப்போது சொல்லி அதில் உங்களுக்கு உள்வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு போகப் போகின்றீர்கள் உங்களுடைய சாதனையில். ஆனால் இப்போது நான் பாடுவதை நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள். அந்த 15 வரிகளை சீத கலப்ப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானம் பூத்துகி லாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தள கிறிப்ப பீளை வயிறும் பெரும்பாறக் கோடும் வீழ முகமும் விளங்கிச் சுத்தூரமும் அஞ்சு சுரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நானன்ற வாயு நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதங் கடந்த துரிய மெஞ்ஞானமும் அற்புதம் நின்ற கற்பகக் களிரே முப்பளம் நுகரும் மூசி வாகனனே. இந்த 15 வரிகளும் அவருடைய விநாயகருடைய உடலை பற்றியும் அந்த உடலில் இந்த உலக இயற்கை என்ன அமைந்திருக்கிறது என்பதை பற்றியும் கூறப்படுகின்றது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய சில யோக விடயங்களும் இருக்கின்றது. அதாவது அவருடைய உடலில் அவருடைய வலது காதிலிருந்து தொடங்கி இடது காதிற்கு போய் அவருடைய நெஞ்சு பகுதிக்கு வந்து அவருடைய யானை முகம் ஆகிய துதிக்கையை நீங்கள் துதிக்கை வரைக்கும் வந்து முடிப்பீர்களாக இருந்தால் அந்த வடிவத்தை நீங்கள் விநாயகர் உருவத்தில் பார்க்கும்போது, அதாவது வலது காதிலிருந்து இடது காதிற்கு போய் அதிலிருந்து நெஞ்சுக்கு வந்து அதிலிருந்து துதிக்கைக்கு வரும்போது அவருடைய அந்த பாதை ஓம் என்ற ஓம்காரம் என்ற எழுத்திற்கு உரியதாக அமைந்திருக்கின்றது என்று இந்த விநாயகர் அகவலில் சொல்லப்படுகின்றது. அது முக்கியமானது. இந்த ஓம்கார பிரணவ மந்திரத்தை அவருடைய தம்பி முருகன் சிவனுக்கு உபதேசித்தார் சுவாமி மலையில் என்பது வாசகம். அந்த ஓம்காரத்துக்கு ஏற்ற மாதிரித்தான் விநாயகருடைய உடல் அமைந்திருக்கின்றது தும்பிக்கையுடன் என்பது இந்த விநாயகர் அகவலில் தரப்பட்ட ஒரு விடயம். ஸோ ஆகவே அவருடைய உடல் இப்படியான ஒரு ஓம்கார வடிவத்தில் அமைந்திருப்பதும் எங்களுடைய யோகத்தில் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம். அதை விட அவருடைய வயிற்றினுள் அதுவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விநாயகர் அகவலில். அவருடைய வயிற்றுக்குள் நாங்கள் பூமியை பார்க்கலாம் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதாவது அவருடைய வயிறு பூமியை சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு என்று சொல்லப்படுகின்றது. அவருடைய வயிறு தான் நாங்கள் வாழும் எங்களுடைய பூமி. அதைவிட மூன்று முடிச்சு பற்றியும் அந்த அவருடைய உருவத்தில் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய உடலில் மூன்று முடிச்சு இருக்கின்றது. அந்த மூன்று முடிச்சையும் எங்களுடைய யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சொற்கள் பிரம்மக்கிரந்தி விந்துக்கிரந்தி உருத்திரக்கிரந்தி என்று இந்த சொல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சொல்லுகள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அந்த மூன்று இடங்கள் என்ன என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த முடிச்சென்று சொல்வது நாடி முடிச்சுக்கள், அது எங்களுடைய தொப்புளில் இருக்கின்றது, பல முடிச்சுக்கள் நெஞ்சில் இருக்கின்றது, கழுத்தில் இருக்கின்றது. இந்த மூன்று இடத்தையும் தான் பிரமக்கிரந்தி, விந்துக்கிரந்தி, உருத்திரக்கிரந்தி என்று சொல்லப்படுகின்றது என்று இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. அதைவிட இந்த அவருடைய உருவத்தில் பாசம் என்பதும் இருக்கின்றது. அதாவது பாசம் என்பது விருப்பு, அதே நேரம் அங்குசம் என்று சொல்லப்படும் அவருடைய உடல் உறுப்பு வெறுப்புக்குரிய நிலையாக உருவகிக்கப்படுகின்றது. ஸோ அதாவது பாசம் என்று சொல்வது ஒரு கயிறு, அந்த கயிறு விருப்பாகவும் அவருடைய உடலில், அங்குசம் என்று சொல்லப்படும் யானையை அடக்கும் அந்த கம்பு வெறுப்பாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது விநாயகருடைய உருவம் விருப்பும் வெறுப்பும் உடையது. இந்த விருப்பும் வெறுப்பும் தான் நாங்கள் படித்த எங்களுடைய சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி எங்களுடைய துன்பத்திற்கு காரணம். ஆகவே விநாயகர் உடல் அமைப்பிலும் இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டில் இருக்கும் விடயங்கள் அமைந்திருக்கின்றது என்பது இந்த பாடல்கள் மூலம் தெரிகின்றது. அதைவிட எங்களுடைய மூளையில் ரெண்டு கிளான்ஸ் என்று சொல்லுவோம், ரெண்டு கிளான்ஸ் இருக்கின்றது. ஒன்று பீட்யூட்டரி கிளாண்ட், மற்றது பீனியல் கிளாண்ட் என்று ரெண்டு இருக்கின்றது. இந்த ரெண்டு கிளான்ஸும், கிளான்ஸுக்குரிய தமிழ், ரெண்டு சுரப்பிகளும் எங்களுடைய பிராணசக்தி, பிராணயாமம் நாங்கள் செய்யும் போது இந்த குண்டலனி சக்தி மேலே போகும்போது அது சுரக்கும். அது என்ன மாதிரி சுரக்கும் என்று சொன்னால், நாங்கள் செய்யும் பிராணசக்தி பிராணயாமத்தில் இந்த பிராணயாமம் மூலம் நாங்கள் எங்களுடைய இந்த குண்டலினி சக்தியை மேலே உயர்த்தி கொண்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் இந்த பிராணயாம சக்தி மூலம் எங்களுடைய குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஆதாரமாக ஏறும் போது அந்த ஆதாரங்களுடன் சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் மெது மெதுவாக சுரக்கத் தொடங்கும். அதுதான் கிரியா யோக குண்டலினி குண்டலினி யோகத்தின் மகிமை. அதை இந்த விநாயகர் அகவல் என்ற நூலில் பிரமாதமாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் உயர்த்தி கொண்டு மேலே கொண்டு போய் இறையுடன் இணைப்பது தான் எங்களுடைய குண்டலினி பிராணயாம பயிற்சி. இதை என்ன மாதிரி செய்கின்றோம் என்றால், இந்த பாடல்களில் இனி வரும் அடிகளில் அது சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு அடியாக முப்புரி நூல்கள் என்று சொல்லப்படும் எங்களுடைய உடலில் ஓடும் மூன்று முக்கியமான நாடிகள், இடக்கலை, பெண்கலை, சுழுமுனை. இந்த முப்புரி நூல்கள் என்று சொல்லப்படும் இந்த மூன்று நாடிகள் மூலம், மூலாதாரத்திலிருந்து நாங்கள் இந்த குண்டலினி சுவாச பயிற்சியை செய்யும் போது, இடக்கலை பின்கலையை வைத்து சுழுமுனை நாடியூடாக செய்யும் போது, இது ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து மேல் நோக்கி மற்ற ஆதாரங்கள் மூலம் மெதுவாக போகின்றது. இதுதான் இந்த குண்டலினி சக்தி. அதாவது உங்களுடைய குண்டலினி சக்தி என்று சொல்லப்படும் நெருப்பு கனல், குண்டலினி கனல் உங்களுடைய மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி போவதற்கு உரிய வழி இந்த மூன்று நாடிகளை வைத்து நாங்கள் செய்யும் சுவாச பயிற்சி. இந்த சுவாச பயிற்சி மூலமாகத்தான் இந்த குண்டலினி சக்தி என்ற நெருப்பு மெது மெதுவாக ஏறிக்கொண்டு மூல ஆதாரங்களுக்குள்ளால் போகும்போது அந்த நெருப்பின் கனல் என்று சொல்லப்படும் வெக்கையால் அந்தந்த ஆதாரங்களில் இருக்கும் சுரப்பிகள் சுரக்கத் தொடங்குகின்றன. ஆகவே இந்த குண்டலினி சக்தியை மேலே கொண்டு போவதற்கு எங்களுக்கு முக்கியமாக தேவையானது இந்த மூன்று நாடிகள் மூலம் செய்யும் பிராணயாமம். அந்த குண்டலினி பிராணயாமம் தான் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியினால் எங்களுக்கு எங்களுடைய தீட்சை மூலம் தரப்பட்டிருக்கின்றது எங்களுடைய பயிற்சிக்கு. அதுதான் இந்த விநாயகர் அகவலிலும் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த முறையை சொல்லாவிட்டாலும் என்ன மாதிரி அந்த முறையை செய்வதென்று சொல்ல மாட்டார்கள், அது குருவால் தரப்பட வேண்டிய விடயம். இருப்பினும் என்ன மாதிரி இந்த தத்துவம் அமைந்திருக்கின்றது, என்ன மாதிரி இந்த மூலாதார மூலக்கனல் மேல் எழுகின்றது என்பதற்கு அது சொல்லித்தரப்படுகின்றது. இன்னொரு விடயமும் இருக்கின்றது விநாயகரை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயம். விநாயகருடைய வாகனமாக இருப்பது எலி என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரும் கோயில்களில் பார்த்திருப்பீர்கள். ஏன் இந்த எலி அவருக்கு வாகனமாக வந்தது என்று பலர், அந்த நேரம் நான் கூட யோசித்திருக்கின்றேன். ஏனென்றால் இருக்கும் கடவுள்களில் பாரமான கடவுள் அவர்தான் என்று என்னுடைய ஒரு நினைப்பு. அதாவது பாரம் கூடிய கடவுள், ஏனென்றால் அவருக்கு பெரிய வயிறு இருக்கின்றது, உருவத்தில் பெரியவர், முருகன் சிறியவர், இவன் சிவன் பார்வதி கூட உருவத்தில் சிறியவர்கள், விநாயகர் கடவுள் பெரியவர். அப்படி பெரியவர் இந்த எலிக்கு மேல் இருந்து கோயில் திருவிழாக்களில் வழியால் வலம் வரும்போது என்னையே நான் அந்த நேரத்தில் யோசித்து பார்த்திருக்கின்றேன். அட, இவ்வளவு பெரிய உருவமான ஒருவர் எலியின் மேல் வருகின்றாரே, முருகன் மயிலில் போகின்றார், சிவன் பசுவில் போகின்றார், இவருக்கு ஏன் இப்படி ஒரு சின்ன வாகனம் என்று அந்த நேரம் யோசித்தேன். ஆனால் அதற்குரிய விளக்கம் இல்லை. ஆனால் இந்த விநாயகர் அகவல் தெரிந்த நாளிலிருந்து அதற்குரிய விளக்கம் முறையாக கிடைத்தது. அதற்குரிய காரணம் என்னென்றால், விநாயகர் கடவுள் மூலாதார கடவுளாக இருப்பதால் அவருக்குரிய வாகனம் ஏன் எலியாக அமைந்ததென்றால், இந்த மூலாதாரத்தில் இருக்கும் எங்களுடைய குண்டலினி சக்தியை நாங்கள் மேலே கொண்டு போவதற்கு, இந்த ஆறு ஆதாரங்களுக்களால் போவதற்கு, அந்த ஆறு ஆதாரங்களையும் இந்த அதாவது சுவாச சக்தியால் மேலே எழுப்புவதற்கு இந்த ஆதாரங்களில் துளை போட வேண்டும் என்று சொல்லுவார்கள் யோகத்தில். அது நாங்களாய் போடுவதில்லை, எங்களுடைய பயிற்சியால் அது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஆதாரத்துக்குள்ளும் துளையினால், அதாவது ஒரு ஓட்டை என்று இமேஜின் பண்ணி கொள்ளுங்கள், அதன் மூலம்தான் இந்த குண்டலினி சக்தி மேலே போகின்றது. அப்போ முருகனுக்கு, சரி, பிள்ளையார், அதாவது விநாயகருக்கு ஏன் எலி என்பது வாகனமாக அமைந்ததென்றால், எலிதான் இந்த உலகத்தில் துளை போடுவதில் வல்லது. அது நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே பார்த்திருப்பீர்கள். எந்த பொருளிலும் எலி துளை போட்டு அதனூடாக போய்விடும். ஆகவே இந்த எலி என்ற வாகனம் இந்த ஆதாரங்களில் துளை போட்டு விநாயகர் கடவுள் மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவதற்கு அவருக்கு வாகனமாக அமைந்த இடம் எலி என்ற வாகனம். ஆகவே அது மிகவும் பொருத்தமான ஒரு விளக்கமும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிராண சக்தியை நாங்கள் மேலே எடுத்துக்கொண்டு செல்லும் போது இப்படியான விடயங்கள் எங்களுக்கு தெரியுமாக இருக்குமா இருந்தால், அது அந்த கருத்துக்களுடன் எவ்வளவு ஒன்றி அமைந்திருக்கின்றது என்பது இப்போதுதான் புரிகின்றது. ஆகவே இந்த விநாயகர் கடவுள் எங்களுடைய மூலாதார கடவுளாக இருக்கின்றார். எங்களுடைய பூமி, அதாவது நிலத்துக்குரிய அவருடைய, எங்களுடைய பூமி அவருடைய வயிற்றுப்பகுதியாக அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் விநாயகர் சாஸ்திரங்களில் மாத்திரமல்ல, தோத்திரங்களில் கூட, அதாவது கோயில் வழிபாடுகளில் கூட அவருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஆகவே இந்த விநாயகர் அகவல் என்பது ஒரு ரெண்டு வகுப்பில் நாங்கள் கதைக்க வேண்டிய விடயங்கள். இன்று நாங்கள் விநாயகரை பற்றியும், இந்த விநாயகர் அகவலில் தரப்பட்ட முக்கிய கருத்தை பற்றியும் இதுவரை பார்த்திருக்கின்றோம். இதில் விளக்கமான மற்றைய விடயங்களை நாளை நாங்கள் நிச்சயமாக பார்க்கப் போகின்றோம். ஆகவே நாளை மீதியாக இருக்கும் பாடல் வரிகளையும் பார்த்து இந்த விநாயகர் அகவலில் இந்த குண்டலினி பிராணயாமம், இந்த குண்டலினி பிராண சக்தியை பற்றி என்ன மேலும் யோகத்துக்குரிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றது, முழுக்க முழுக்க யோகத்துக்குரிய விடயம். அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்துடனும் ஒத்துப்போகக்கூடிய விடயங்கள் முழுக்க இந்த விநாயகர் அகவலில் உண்டு. இந்த விநாயகர் அகவலை நாங்கள் தொடர்ந்து நாளையும் பார்ப்போம். பார்த்து இந்த விநாயகர் அகவலை எங்களுடைய சாதகர்களுக்கு எந்த வகையில் அது உதவும் என்பதை என்னால் முடிந்தளவு பாபாஜியின் அருளால் உங்களுக்கு எடுத்து வருவேன் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.